இந்த ஸ்பெயின் என்பது தாரிக் பின் ஜியாத் என்ற ஒரு வெற்றி தளபதியால, மூசா பின் உசைர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியுடைய வழிகாட்டலின் கீழ் வெற்றி கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் ஹலீஃபா வலிது பின் அப்துல் மலிக் அவர்கள் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க இரண்டு தளபதிகளும் டமஸ்கஸ்க்கு திரும்பிச் செல்கிறார்கள். அதன் பின்னர் ஹலீஃபாவுடைய, அதாவது உமையா ஹலீஃபாவால் நியமிக்கப்படுகின்ற வாலிகளுடைய ஆட்சி காலம் அங்கே நடைபெறுகிறது. 42 வருஷங்கள் அந்த ஆட்சி தொடர்கிறது. அதாவது ஹிஜ்ரி 96 அது அதாவது கைப்பற்றப்பட்டு 138 வரைக்கும் அந்த முதலாவது கட்ட பீரியட்ல அதாவது ஸ்பெயின் முஸ்லிம்களால் ஆளப்பட்டது என்ற செய்தியை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இப்ப இந்த வாலிகளுடைய ஆட்சி காலம் சிறந்த முறையில் காணப்பட்டாலும் அதனுடைய ஆரம்பத்திலே, அதில் குறிப்பாக சொல்வதென்று சொன்னால், சம்ஹிம் பின் மாலிக் அல் ஹவுலானி, அதே போல அன்பசா பின் சுஹைம், முதலாவது வாலியாக வந்திருக்கக்கூடிய அப்துல் அசீஸ் போன்றவர்கள் சிறந்த வாலிகளாக இருந்தாலும், பின்னால வந்த அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு வாலி, நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்பெயினுடைய வரலாற்றில். நான் என்னத்துக்கு இதை சொல்றேன்னு சொன்ன சகோதரர்களே, ஸ்பெயின் வந்து ஒரு கலப்பு மக்களை கொண்ட ஒரு பிரதேசம், ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய பிரதேசம். அங்கே பர்பர் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா ஆப்பிரிக்க கலப்பின மக்கள் அங்கே காணப்பட்டார்கள். அதே போல் ஸ்பெயின்ல அந்த மக்களுக்கு அந்த தேசிய குடிகளாக இருந்த மக்கள் அவங்களும் இஸ்லாத்தேட்டு இருந்தாங்க. அதே போல ஷாம், யமன், ஜசிரத்துல் அரபிலிருந்து போன அரபிகளும் அங்கே காணப்பட்டாங்க. ஏன் இந்த மூன்று இனங்களும் அங்க இருந்த காரணத்தினால் இவங்க எல்லோரும் வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான பண்பாட்டு இயல்புகளை கொண்டிருந்தாலும், இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை இவர்களை ஒற்றுமைப்படுத்தியது. அந்த ஒரு கூட்டமைப்பினால்தான் அவங்களால அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ அரசுகளை எதிராக போர் தொடுக்க முடிந்தது, பல வெற்றிகளை பெற முடிந்தது. ஆனால் இந்த கூட்டமைப்பு, இஸ்லாம் என்ற அந்த இணைக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு, அந்த கொள்கை அந்த மக்களிடத்திலே நலிவடைந்து, அந்த மக்கள் மத்தியிலே இன ரீதியான சில, அதாவது இன பேரினவாத சம்பந்தமான சில சிந்தனைகள் ஊடுருவியது. அங்கே காணப்பட்ட இஸ்லாமிய சக்தியை வந்து வலுவிழக்க செய்தது. இந்த வலுவு, இந்த இஸ்லாம் அவர்களை விட்டு வலுவிழந்து போனமையானது அங்கே இஸ்லாமிய ஹிலாபத்தை வீழ்ச்சியுறதுக்கு காரணமாக இருந்தது என்ற மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம இதிலிருந்து பார்க்கலாம். அப்ப எனவே இந்த அஹதுல் உலாத் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிகளால் நியமிக்கப்படுகின்ற அந்த காலத்திலே பிரான்ஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. பிரான்சில் 70% பகுதிகளை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் என்ற இப்படியான ஒரு கட்டம் இருக்கின்ற போதுதான் இங்கே அரபுகளுக்கும் அங்கே காணப்பட்ட பர்பர் இன மக்களுக்கும் இடையிலே இன முரண்பாடு ஏற்படுகிறது. இந்த இன முரண்பாடு ஏற்பட்டு மக்கள்கிட்ட காணப்பட்ட அந்த ஒற்றுமை என்பது, அந்த முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பழம் அங்கே நலிவுறுகின்ற ஒரு காலகட்டம் வந்த நேரம்தான் அப்துல் ரஹ்மான் அல் காஃபிக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு வாலி வந்து அந்த மக்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டி பிரான்சுக்கு எதிராக, அங்கே முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்ட பல பகுதிகள் கிறிஸ்தவர்களால் ஆக்கிரமிப்புக்குள்ளான அந்த சமயத்திலே, அந்த பகுதிகளை எல்லாம் அவர் அந்த வெற்றி தளபதி கைப்பற்றுகிறார். கைப்பற்றி பாரிஸ் என்று கிடைக்கக்கூடிய பாரிஸுக்கு கிட்ட ஒரு சின்ன கேப் தூரம் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு அவர் போகின்றார். அந்த இடத்துல பலாத்து சுஹதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சொல்வார்கள். அந்த யுத்தம் சம்பந்தமான பதிவுகள் இஸ்லாமிய குறிப்புகளில் காண முடியாது. ஏன்னு சொன்னால் அங்கே போய் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள், அதாவது அந்தலுசிலிருந்து ஸ்பெயின்லிருந்து முஸ்லிம்கள் மேற்கொண்ட மிக கிட்டத்தட்ட 50,000 படைகளோடு போனாங்க. ஆனால் அங்கே இந்த இன ரீதியான சில முரண்பாடுகளும் இன்னும் சில கிளை காரணிகளும் முஸ்லிம்களுடைய பலத்தை வலுவிழக்க செய்த காரணத்தினால அதுல மிக பாரிய அளவுக்கு முஸ்லிம்கள் அதாவது தோல்வியை சந்தித்தார்கள். பலர் கொல்லப்பட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அல் காஃபிக்கும் அதுல கொல்லப்படுறார். அவரும் அதுல ஷஹீதாக மரணிக்கிறார். தோல்வியோடு இஸ்லாமிய படைகள் வருகின்றன. ஏன் முஸ்லிம் வரலாற்று நூல்கள் வந்து இந்த யுத்தத்தை பத்தி சொல்லவில்லை என்று சொன்னால், அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு மிக பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு யுத்தமாக அந்த யுத்தம் இருந்தது என்பதை நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கலாம். அப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. இதை பயன்படுத்திய கிறிஸ்தவ உலகம் என்ன செஞ்சுன்னு சொன்னா, எக்கச்சக்கமாக இதுக்கு அதாவது மிகைப்படுத்தலான முஸ்லிம்களுடைய, அதாவது அவங்க அப்படி மிகைப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹுடைய கதிர் அந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் வெற்றி கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா முழு பிரான்சே இஸ்லாமிய மயமாக வந்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அன்றைக்கு இருந்துச்சு. ஆனா அல்லாஹுடைய கதிர் அந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் மிக பாரிய பின்னடைவை எதிர்கொள்றாங்க. தளபதியே கொல்லப்படுகின்ற அளவுக்கு முஸ்லிம்கள் வீழ்ச்சி விடுறாங்க. அப்ப ஸ்பெயின் இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம்னு சொன்னால் இங்கே டமஸ்கஸை ஆட்சி செய்து வந்த உமையா கிலாபத்தும் வீழ்ச்சியுற்று அப்பாசியர்களுடைய சில மோசமான வழிமுறையின் காரணமாக உமையா ஆட்சி அந்த இடத்துல டமஸ்கஸை விட்டு பறிப்போய் அப்பாசியர்களுடைய கைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தளம்பலான ஒரு கட்டம். அப்ப மெயின் பிரதான கட்டுப்பாட்டாளராக இருந்த அப்பாஸ் உமையா ஆட்சியே வீழ்ச்சியுற்ற நேரம் அங்க இருக்கக்கூடிய அந்தலுசை வந்து யார் பார்க்க போறாங்க? அப்ப எனவே அங்கேயும் ஒரு ஆட்சி தலைமையில் இருக்கின்ற சமயத்தில்தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வீழ்ச்சியின் போதும் முஸ்லிம்கள் எழுச்சி பெறக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துகிறான். என்ன அதிசயம் சொன்னால், அப்பாசியர்கள் இப்பொழுது அதாவது 132 உமையா கிலாபத்தை வீழ்ச்சியுற்று அப்பாசியர்கள் எழுச்சி பெறுகின்ற அந்த சமயத்தில் எல்லா இஸ்லாமிய பிரதேசங்களும் அப்பாசியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறது. அதன் பின்னர் இப்படியான சந்தர்ப்பத்தில் பகதாதுல அப்துல் ரஹ்மான் பின் முஆவியா இப்னு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அதாவது ஹிஷாம் பின் அப்துல் மலிக்குடைய பேரராக வந்திருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் முஆவியா என்று சொல்லக்கூடிய 19 வயது நிரம்பிய ஒரு இளைஞர், உமையா ஆட்சியுடைய அதாவது வலியுலகது என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியான ஒரு வாலிபர். இவர் பகதாதில் இருக்கிறார். அவருடைய சிறிய குழந்தை அழுது கொண்டு வீட்டுக்குள்ள வருது. இவர் தலைமறைவாக தான் இருக்கிறார். ஏன்னா இவருக்கு தெரியும் அப்பாசியர்களால தனக்கு என்ன செய்யலாம், உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம், அதாவது உயிராபத்து தனக்கு ஏற்படலாம் என்ற அந்த அச்சுறுத்தலோடு இவர் தலைமறைவாக இருக்கிறாரு. அப்ப இந்த குழந்தையுடைய இந்த வருகையையும் பார்த்து இவர் வெளியில் அவதானிக்கிறாரு. வெளியில் அவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் எல்லாம் அப்பாசியர்களுடைய ஆட்சி அதாவது பறைசாற்றக்கூடிய அமைப்பில் கருப்பு கொடிகள் ஏந்தப்படுது. உமையா கிலாபத்தை வீழ்ச்சிட்டு அப்பாசியர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க என்பதை அடையாளப்படுத்துகின்ற விதமான கொடிகள் ஏற்றப்படுவதை இவர் அவதானிக்கிறாரு. அவதானிச்சுட்டு இவர் யோசிக்கிறாரு, கன்ஃபார்மாக என்ன செய்யலாம், எனக்கு அப்பாசியர்களால உயிராபத்து ஏற்படலாம் என்று அஞ்சு தன்னுடைய சகோதரான வலிது பின் முஆவியாவையும் அழைத்துக் கொண்டு, அவருக்கு 13 வயசு இவருக்கு 19 வயசு, இருவரும் பகதாதை விட்டு வெளியேறாங்க. அவங்களோட குழந்தைகள் குடும்பத்தெல்லாம் வச்சுட்டு சில நுக்கூதுகள் சில தேவையான செலவுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு இவர் பகதாதை விட்டு வெளியேறாரு. அப்பாசிய படைகள் இவரை துரத்துது, இவர்களை கொலை செய்வதற்காக துரத்துகிறார்கள். இருவரும் போய் ஃபுராத் என்று சொல்லக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியை சந்திக்கிறாங்க. யூப்ரட்டிஸ் நதியை கடந்து செல்வதற்காக நீஞ்சிறாங்க. ரெண்டு பேருமே நீந்து போகின்ற சமயத்தில் பின்னால கரையில் இருந்த அப்பாசிய படைகள் அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வாங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உத்தரவாதம் தருகிறோம், கொல்ல மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இளைய சகோதரர் வலிது பின் முஆவியா சொல்றாரு, என்னால நீந்த முடியாது, நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி சொல்றார். அப்ப இவர் அப்துல் ரஹ்மான் பின் முஆவியா சொல்றாரு, சகோதரனே அவங்கள நம்ப முடியாது, நீ போகாதே, அவங்களால உயிராபத்து ஏற்படுத்தலாம், அவங்க வந்து அவங்கள நம்பி நாங்க போக இயலாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, தம்பி சொல்றாரு, அவருக்கு நீந்தவும் முடியாது, அவங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் தந்திருக்கிறாங்க தானே, நான் திரும்பி போகிறேன்னு சொல்லி அவர் திரும்பி போறாரு. கரையில ஏறின உடனே அப்பாசியர்களால கொல்லப்படுறாரு. கரையில் ஏறின உடனே அப்பாசியர்கள் அவரை கொலை செய்றாங்க. இவர் 13 வயசு நிரம்பிய அந்த வலிது பின் முஆவியா கொல்லப்படுறார். இதை அந்த அப்துல் ரஹ்மான் அத்தாஹில் வந்து பார்க்கிறார். அப்ப எனவே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனது கண் முன்னாலேயே தனது சகோதரனும் கொல்லப்படுற அந்த சோகத்தோடு அவர் அந்த யூப்ரட்டிஸ் நதியை தாண்டி எங்க போறார்னு சொன்னா அதாவது மொரோக்கோக்கு போறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய மகரிப்ல கைர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைமுக நகரம் அங்க போய் சேர்றார். அங்க எதுக்கு போறார்னு சொன்னா இவருடைய தாயாருடைய சகோதரர்கள் தாய் மாமனார்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்கள நம்பி அங்க போறார். அங்க போன அங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா அங்க ஹவாரிஜிகள் வந்து ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக வேண்டி கலகம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஏன்னா இங்க மத்திய இந்த பெரிய பிரதான கிலாபத்தை வீழ்ச்சியுற்ற காரணத்தினால இந்த பக்கத்துல குட்டி குட்டி சாம்ராஜ்யங்கள்லாம் உருவாக தொடங்கிட்டு. அப்ப ஹவாரிஜிகள் அங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருந்தாங்க, கலகம் செய்து கொண்டிருந்தாங்க. இவங்களுக்கு இந்த அப்துல் ரஹ்மான் தாஹில் இவர் அந்த உமையா வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்க வந்திருக்கிறார் என்ற செய்தி தெரிஞ்ச உடனே அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அப்துல் ரஹ்மானுக்கு வந்து அங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா தன்னால அதாவது ஹவாரிஜிகளால தனக்கு உயிராபத்து ஏற்படலாம் அங்கேயும் மறைந்துதான் வாழ்றார். மறைஞ்சு வாழ்ந்தா இப்ப இவர் யோசிக்கிறாரு என்ன செய்யறது. இஸ்லாமிய தேசத்தில் எங்க போனாலும், மிஸ்ரோ அல்லது ஷாமோ எங்க போனாலும், அப்பாசியர்களால தனக்கு உயிராபத்து வரலாம். அங்க இருந்தா அடுத்த எதிரிகள் ஹவாரிஜிகளால தனக்கு உயிராபத்து வரலாம். இப்ப என்ன முடிவு பண்றது? அப்போதுதான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு நிலை, நம்ம திரும்பி மறுபடியும் ஸ்பெயினுக்கு போறதுதான் ஒரே ஒரு வழி, அந்தலுசுக்கு போறதுதான் ஒரே ஒரு வழி. ஆனாலும் ஒரே அடிக்கு அவருக்கு போய்கொள்ளவ மேலாது. அந்த இடத்துல என்ன செய்யறாரு பாருங்க, அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு இந்த இவர வரலாற்றை நீங்க பாப்பீங்கன்ற சகோதரில, உயிராபத்துல அவ்வளவு தூரம் போய் சென்று தன்னால ஒரு தனி மனிதனால 19 வயசு நிரம்பிய ஒரு இளைஞன் அங்கிருந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா முடிவெடுக்கிறாரு, ஒரே ஒரு வழி, இப்ப நான் ஸ்பெயினுக்கு போறதுதான் வழி. ஆனா ஸ்பெயினுக்கும் போய்கொள்ள இயலாது, அங்கே நிலவரத்தை பார்க்கணுமே, அங்கேயுமே முஸ்லீம்களுடைய அதிகாரம் எல்லாம் பறி போய் தளம்பல் நிலையில இருக்குது. அப்ப தனது அதாவது அடிமை பதில் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை அனுப்புறாரு, நீங்க போய் ஸ்பெயின் நிலவரத்தை பாருங்க என்று அவர் அங்க ஒரு ஒற்றராக அனுப்பி தனது அடிமையின் மூலமாக உமையா ஆட்சிக்கு ஆதரவாள எல்லோருக்குமே முராசல கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதி எல்லார்ட்டையுமே ஆதரவு எடுக்கிறார். ஆதரவு எடுத்து 2 வருடங்களாக திட்டமிட்டு, அதாவது ஹிஜ்ரி 138 இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தனி ஒருத்தராக ஸ்பெயினுக்குள்ள நுழைகிறார்.